அல்லாஹு தாலா சொன்னான், ஓ ஆதம் அவர்களே, இதனுடைய பெயர்களை எல்லாம் அந்த மலக்குமார்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று சொன்னான். அவர்களும் அறிவித்துக் கொடுத்தார்கள். உடனே அல்லாஹு தாலா மலக்குமார்களை பார்த்து சொன்னான், அலம் அகுல்லகும் இன்னி அஅலமு கைப ஸமாவாதி வல் அர்த், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா வானம் பூமியினுடைய மறைவான விஷயங்களுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கவில்லையா என்று அந்த இடத்திலே அல்லாஹு தாலா கேட்டான். நீங்கள் மறைப்பவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்துபவற்றையும் தெளிவாக அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. இந்த வசனத்துக்கு சில விளக்கங்களை அன்றைய தினத்திலே நாம் சொல்லும் போது சொன்னோம். அடிப்படையிலே ஆலிமுல் கைப், மறைவானதை அறிந்தவன், இல்மகை, பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு ஆசை உண்டு, அவர்களுக்கு எதை பற்றி தெரியாதோ அதை பற்றி தெரிய வேண்டும் என்ற ஒரு நாட்டம். திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தின் மேல் உள்ள ஆசை, ஏன் அதை பற்றிய அறிவு ஞானம் இல்லை. அதே போன்று மற்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கு அடுத்த துறையை பார்க்கிற போது இவர் கொடியெட்டி பறக்கிறாரே, இதை போன்று நாமும் ஆக வேண்டுமே, இந்த துறையினுடைய அறிவு நமக்கும் தேவையே என்ற ஆசை தானாக மனிதரிடத்திலே எழுகிறது. இன்னும் சில விஷயங்கள் அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், அவற்றை பற்றி சொல்லும் போது இன்னும் மனிதன் ஆனந்தத்திலே குதிக்கிறார். உதாரணமாக இன்றைய விஞ்ஞானம் இருக்கிறது, உலகத்தில் உள்ள விஷயங்களை, பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி செய்து முடித்துவிட்டு வானத்தின் பக்கம் தங்களுடைய கவனங்களை திருப்பி ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய அதுல அங்க கொண்டு போய் வான், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தையே வானத்திலே அமைத்து அங்கிருந்து பல்வேறு கருத்துக்களை சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அங்கே வாழ்வதற்காக வேண்டி இங்கிருந்து ஒரு விஞ்ஞானி அனுப்பப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது மனிதன் பிரமிப்படைகிறான். அப்படி என்ன நடக்கிறது? அந்த வானவெளிக்கு மேலே மனிதன் சேட்டலைட்டில் மட்டும் செல்ல முடியுமே, அந்த பகுதியிலே என்ன நிலைமைகள் நடக்கிறது, அங்கு உயிரினங்கள் வாழ முடியுமா, அங்கு எப்படி இருக்கும், மனிதன் நிற்பானா பறப்பானா நடப்பானா, அவருடைய உணவினங்கள் என்ன, குடிப்பினங்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது அல்லது கேட்கிற போது டிவிகள் மூலமாக அந்த செய்திகளை பார்க்கிற போது மனிதன் ஆனந்தத்திலே கூட்டாடுகிறார். இன்னமும் ஒன்று நடக்கிறது, ஆனால் நம்முடைய அறிவுகளை எல்லாம் தாண்டிய ஒரு நிகழ்வு. இப்படித்தான் மனிதன் எந்த விஷயங்களை பற்றி அறிவிலே குறைந்திருக்கிறானோ அதை பற்றி பார்க்கிற போது ஆச்சரியத்திலே ஆழ்ந்து விடுகிறார். உதாரணத்திற்கு சொல்ல முடியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் பல்வேறு தடவைகள் நாம் கேட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாருக்கு உபதேசம் புரிவதற்காக வேண்டி ஒரு நாள் எழுந்து நிற்கிற போது உம்மத்திலே ஒருவர் எழுந்து கேட்டார், நபியே, இந்த உலகத்திலே அறிவிலே சிறந்தவர் யார் என்று. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது கணம் யோசித்து விட்டு சொன்னார்கள், நான் தான் இன்றைய காலத்தினுடைய மொத்த அறிவிற்கும் சொந்தக்காரன், அறிவிலே உயர்ந்தவன் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை அனுப்பி சொன்னான், மூசா அவர்களே, உங்களை விட சிறந்த அறிவிலே சிறந்த ஒருவரை நாம் உலகத்திலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் திருக்குர்ஆன் சொல்லுகிற போது சொல்லுகிறது, ஒவ்வொரு அறிவுடையவரையும் விட இன்னொருவரை படியிலே மேம்பட்டவரை நாம் உலகத்திலே ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எவரும் நமக்கு முழுமையான அறிவு கிடைத்து விட்டது, நான் தான் அறிவிலே பெரிய கெட்டி கூட்டி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவரை விட என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி கொண்டு சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்திலே அந்த வரலாறு நீண்ட வரலாறு, அதிலே அவர்கள் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்று சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்களோடு செல்ல வேண்டும், அவர்களோடு உடன் இருக்க வேண்டும் பிரயாணத்திலே என்று ஆசிக்கிற போது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எந்த அறிவின் மீது, எந்த விஷயத்தின் மீது நீங்கள் அறிவு கொடுக்கப்படவில்லையோ அதன் மீது நீங்கள் சபராக இருக்க முடியாது உங்களால. அப்போ உடன் இல்லை நான் இருந்துதான் ஆகுவேன் என்று போகிற போது அங்கே நடந்த விஷயங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கொலை செய்வது கப்பலும். இப்படி மனிதன் எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அறிவு போகிற போது அந்த விஷயங்களை கண்டு ஆச்சரியம் அடைகிறார். இப்ப மறைபொருளை பற்றி நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தருகிறது. ஈமானினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு வே, ஒரு மூமின் மூமினாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிலே இருக்கிற கோட்பாடுகளில் ஒன்று அவன் மறைவு ஞானத்தை பற்றி நம்பி இருக்க வேண்டும். அந்த மறைவு ஞானங்கள் என்றால் என்ன? அது யார்? யாருக்கு உண்டு, எப்படி யாருக்கு கொடுக்க முடியும், அல்லது யாரிடத்திலே மட்டும் அது இருக்கும் என்பதை பற்றி உண்டான அந்த நீண்ட அகீதா என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை ஒரு மோமின் தெளிவாக விளங்கியிருந்தால் தான் அவருடைய ஈமான் என்ற கொள்கை பரிபூரணத்துவப்படும். இப்ப அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அது அது தனியா அதிரத்தவர்களிடத்திலே, தாவூதில் எதிரத்தவர்களிடத்திலே ஒரு மஷூரா வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா வெறும் அகீதாவை பத்தி மட்டும் ஒரு கிளாஸ். அகீதா, அல்லாஹ் என்று சொன்னால் யார், ரசூல் என்று சொன்னால் யார், வேதம் என்று சொன்னால் என்ன, அதே போன்று நபிமார்கள் என்று சொன்னால் யார், வானம் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன, மனிதன் என்றால் யார், ஜின் என்றால் யார், மலக் என்றால், இதெல்லாம் ஒரு மூமின் சர்வ சாதாரணமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன் என்று சொன்னால் இதையெல்லாம் அவன் நம்பி இருக்கிறார். ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்தி வ குத்துபி வ ருஸுலிஹி என்று சொல்லி முடித்த ஒரு மூமினுக்கு இதை பற்றி உண்டான ஞானங்கள் தெரியவில்லை என்று சொன்னால், அதனுடைய அகமியங்கள் புரியவில்லை என்று சொன்னால் ஈமானிலே எங்கு இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். ஆகவே இதை பற்றி உண்டான அறிவு, இதை பற்றி உண்டான தெளிவு ஒருவருக்கு அவசியமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வகுப்பை இன்ஷா அல்லாஹ் பிறிதொரு நாளிலே, அல்லது எப்படி அதனுடைய சாத்திய கூறுகளையும் அப்படி ஆரம்பிப்பதற்குரிய ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த இல்மே கைப், அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே ஆலிமுல் கைபி, அனைத்தையும் மறைவானவற்றை அவன் அறிந்தவன் என்று சொல்லிவிட்டானே, அப்ப இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்து அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கிறது இந்த இடத்தில் அவசியமான ஒன்று. அப்ப ஆலிமுல் கைபி என்ற அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், ஆலிமுல் அதாவது உலகத்தில் வானம் பூமியில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் ஒட்டுமொத்தமாக அவன் அறிந்தவனாக இருக்கிறார். இதுதான் இந்த ஆயத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப ஒரு முஹ்மினுடைய எண்ணம், ஒரு முஹ்மினுடைய ஈமான் அல்லாஹ்வின் மீது இல்மை கைபுடைய விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது, ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த உலகத்திலே ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் கூட அது ரப்பினுடைய ஞானங்களுக்கு அப்பாற்பட்டல்ல, ரப்பினுடைய ஞானங்களுக்கு அப்பாற்பட்டல்ல. அப்ப ரப்பினுடைய ஞானத்திலே இருந்துதான் ஒரு இலை கூட கீழே விழுகிற அந்த செயல் நடக்கிறது என்று சொன்னால், அப்ப அவனுடைய ஞானம், அவனுடைய மறைபொருள்கள் எப்படி இருக்கிறது? அப்ப மறைபொருளை பற்றி சொல்லுகிற அல்லாஹ் திருக்குறானிலே இன்னொரு இடத்திலே சொல்லித் தருகிறார். அல்லாவுக்கு என்ன விதமான அறிவுகள் இருக்கிறது? அது யாருக்குமே வெளிப்படுத்தப்படாத அறிவு, அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமான அறிவு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே திருக்குறானிலே சொல்லுகிறார், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم قدير. ஒரு இடத்திலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமான சில இல்முகள், அதுல வேற யாருக்கும், யாராக இருந்தாலும் சரி அவருக்கு அதுல வந்து பிரிவினையோ அல்லது அவருக்கு கொஞ்சம் கொடுத்தோ இந்த கதையே கிடையாது, அவனுக்கு மட்டுமே. ஆனா பெரிதோ அலா கைபிஹி அஹதா இல்லா மனிர்தலாமிர் ரசூல். இந்த இது என்ன ஒரு சிக்கலான ஒரு புரிவுக்கு உள்ளான ஒரு கருத்து இது. அதை சிக்கலாக விளங்குவோம் என்று நினைத்தால் அது சிக்கலாக போய் முடியும், அது சிக்கல் இல்லை என்று நினைத்தால் சிக்கல் அல்ல. ஏனென்று கேட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு தரஜா கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் மனிதர்களை விட அப்பாற்பட்டவர்கள். இது ஒரு மூமினுடைய ஒரு அகல சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை. நம்ம நம்ம கூடுங்க, ஆனால் அவர்கள் அல்லாஹ் அல்ல, அல்லாஹ் வழங்கணும், அவர்கள் அல்லாஹ் அல்ல. அவர்கள் நான் அடிக்கடி சொல்லுகிற ஹதீஸ், இன்னி ஊத்தீது இல்மல் அவ்வலீன வல்லாகிரீன், எனக்கு முந்திய பிந்திய கூட்டத்தினுடைய மொத்த அறிவுகள் தரப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய பெருமையை, அல்லாஹ் தனக்கு செய்திருக்கிற நேமத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி சொன்னார்கள். முந்திய பிந்திய எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்ப முழுமையிலே இல்மிலே முழுமை பெற்று கடந்து விட்டார்களா என்று கேட்டால் அல்ல. அப்ப அல்லாஹ்ங்கிறது நாளையும் இருக்கும், அதிலே தினம் தினம் வளருமா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹு தஆலா நம்மை உலகத்தை படைப்பதற்கு முன் எந்த ஞானத்தோடு இருந்தானோ அதே ஞானத்தோடு இன்றைய தினத்திலும் இருக்கிறான், நாளையும் இருப்பான். இதுதான் ஒரு மூமினுடைய, ஒரு இஸ்லாமியனுடைய அடிப்படை அகீதா. இதுல கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அறிவு அல்லாஹ்வின் மூலம் பிரத்யோகமாக கொடுக்கப்பட்டிருந்தது, அது அல்லாஹ் கொடுத்தது என்று கேட்டால் அதைத்தான் ஆயத்து விளக்கிறது. இன்னல்லாஹ லா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா, அல்லாஹ் தன்னுடைய மறைவான விஷயங்களின் பக்கம் யாரையும் அதை வெளிப்படுத்துவதில்லை. இல்லா மனுர்தலாமிர்ரசூல், ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு சொல்லி போட்டு மொத்தம் அல்லாஹ்வுத்தால ஒரு ஸ்டாப் வைக்கிறான், யாருக்குமே தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்றான், இல்லா மனுர்தலாமிர்ரசூல், சில பேரை தவிர எந்த ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த ஞானத்தை வழங்கினானோ அவர்களுக்கு உண்டு சொல்லிட்டான். அப்ப அந்த லிஸ்ட்ல அல்லாட்ட போய் இனி எப்படி இவங்களுக்கு கொடுக்கலாம்னு நம்ம கேட்க முடியாது. நமக்கு அதை பத்தியே தெரியாத ஆளு. அப்ப சில ஞானங்களை அல்லாஹுத்தாலா வழங்கி இருக்கிறார். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், அல்லாஹ் இருக்கிறானே அவனுக்கு மட்டுமே சில அறிவுகள் இருக்கிறது. அவன்கிட்ட மட்டும் அது யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு வரையும் தெரியாது, இனிமேலும் தெரியாது, என்னைக்கும் தெரியாது. அது என்ன அறிவு என்று கேட்டால், இன்னல்லாஹ இந்த ஊ அல்லாஹனிடத்திலே மட்டும் இருக்கிற அவனுக்கு மட்டுமே சொந்தமானது என்னவென்று கேட்டால், இல் முஸ்தா, கியாமத்தை பற்றி அறிவு. இது எவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, என்னைக்கு வரும், என்னைக்கு நடக்கும், நாளை காலையா நாளை எழுத்து காலையிலேயான்னு தெரியாது. அதுக்குள்ளையாச்சும் காலங்கள் இழுக்கப்படலாம். அதீசுகளிலே வருகிறது, அல்லாஹுத்தால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலே படைத்து 40 ஆண்டு காலங்கள் போட்டு வைத்திருந்தார். அது மிக்கதாரு யௌமி ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய தினத்தின் அளவாக இருக்கிறது. ஹதீஸ்ல முடிச்சுட்டாங்க. 40 ஆண்டு காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டு யமனுக்கும் மக்காவுக்கும் அந்த யமனுக்கும் இடையிலே உள்ள பகுதியிலே கிடத்தப்பட்டிருந்தார்கள் என்று ஹதீஸ் தொகுப்பு சொல்லி தருகிறது. அப்படி சொல்லிவிட்டு மிக்கதாரு யௌமில் ஜும்மா, இது ஜும்மாவினுடைய தினத்துக்கு ஒப்பான ஒன்று என்று வருகிறது. அப்ப அதனுடைய கால விரயங்கள் நம்மை பற்றி நம்மளால் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அப்ப இந்த இடத்துல இல்மு சஹா கியாமத்துடைய நாள் இன்றைய தினத்திலே வரும் என்று அல்லாஹுக்கு மட்டும் தெரியும். அன்றைய காலையில் நடக்கிறவர் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வைத்த மலையை இறக்கி வைப்பதும், மலையை இறக்கி வைப்பதும் வைத் என்று சொன்னால் வானத்திலே வருகிற மலை அல்லது மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு பொருளை இறக்கி வைப்பதும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. இதுல யாரும் தங்களுடைய இஷ்டத்துக்கு தங்களுடைய நாட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து உலகத்திலே கொட்டி வைக்க முடியாது. இதுவும் அவனுடைய அறிவுக்கு உட்பட்ட ஒன்று. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், தாயினுடைய கருவறையிலே உள்ள குழந்தையை பற்றி உண்டான அறிவும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த ஆயத்தை பற்றிய தப்சீர்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற போது இது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலத்துல எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் அதை ப்ரூவ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆணா பெண்ணா என்று விஞ்ஞான உலகத்தால் நிரூபிக்க முடியும். ஆனால் அரசினால் சட்டத்தினால் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் ஒரு ஆணையும் பெண்ணையும் குழந்தையை கருவறையில இருந்து நிரூபிக்க முடியும் என்பதை காட்டித் தருகிறது. ஆனால் அன்றைய காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இது ஆணா பெண்ணான்னு கூட யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைய நவீன அந்த தப்சீர்கள் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், ஆணா பெண்ணா என்பதல்ல, ஒரு மனிதன் உலகத்திலே ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி இவனுடைய முடிவு எப்படி இருக்கிறது, இவன் சகீதா அல்லது சகியா, இவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்ற முடிவு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சாரும். அவனை பற்றி அவனுடைய தாயினுடைய கற்பறையிலே, அவனுடைய தந்தையினுடைய இந்திரியமாக இருந்து வெளியே வருகிற போது தாயினுடைய கற்பறையிலே கற்ப கோளறையிலே அவன் கரியாக இருக்கிற போதே அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான், இவன் சகியா சகிதா என்று. அவனுடைய முடிவுகள் அவனுடைய நிலைப்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். இந்த அறிவும் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. ஒமா தகுதி நப்சும் மாதா தக்சி புகதா, ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். இதுல சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் முக்கியமான விஷயம். எல்லாம் சொல்றான், ஒமா தகுதி நப்சும் மாதா தக்சி புகதா, இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை எதை சம்பாதிக்க போகிறது என்பதை பற்றி யாருக்கும் எந்த அறிவு கிடையாது ரபுல் ஆலமீனை தவிர. அல்லாஹ் சம்பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதப்படுகிறது. இவர்களுடைய எல்லா சம்பாத்தியத்தையும் வரும். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய பார்வையிலே சம்பாத்தியம் என்று சொல்லுகிற துட்டுலேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய சிகரத்து ஆபியத்து குழந்தை குட்டி குடும்பம் இதெல்லாத்தையும் சேர்த்து அதிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்போ இந்த இடத்திலே விளங்க வேண்டிய ஒன்று, ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகிறான் என்பது அல்லாஹ்வுடைய. இதனால நீ முடிவு பண்ணிவிடாதே, என்னுடைய சம்பாத்தியத்திலே என்னுடைய குடும்பம் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, நான் நாளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், என்னுடைய குடும்பம் சந்திக்கு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க நட்பை நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்க. லா ஷை, இன்னொரு ஹதீஸிலே நீ ஒன்றுமில்லை, ஒன்றுக்கும் உதவாக்கரை. ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா துருகூன நீ துஹபாயிக்கும், நீங்கள் உளவடிக்கப்படுவதெல்லாம், நீங்கள் உளவடிக்கப்படுவதெல்லாம் உங்கள் குடும்பத்திலே உள்ள வயதானவர்களை அல்லாஹ் இறக்கப்பட்டு உங்களுடைய குடும்பத்திலே உள்ள குழந்தை குட்டிகளின் மீது கருணைப்பட்டு உன்னுடைய கையிலே பொருளாதாரத்தை கொடுக்கிறார். இது உனக்கு சொந்தமானதல்ல, ஏதோ உன்னுடைய திறமை, உன்னுடைய அறிவு, உன்னுடைய நடைபாவனை, உன்னுடைய இத்தனை ஆண்டு காலம் பெற்ற அனுபவம் என்று நீ நினைத்துக் கொண்டு கொண்டாயா? நினைத்தால் ஒரு நிமிஷத்திலே அல்லாஹ் புழுங்கி விடுவான். ஆகவே பாபா பக்தி பகதா, நாளை என்ன நம்ம சம்பாதிச்சு அப்படி நிலை நிறுத்திடலாம் என்ற முடிவை நீ எடுத்துக் கொள்ளாதே. அது ரப்புக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம், உனக்கு தெரியாது. அடுத்து சொல்லிவிட்டல்ல, அடுத்து சொல்லும், எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த பூமியிலே மரணம் அடையும் என்று யாருக்கும் தெரியாது. இது அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள், இதுதான் மறையும் ஞானங்கள். இதை பற்றி யாரும் நம்முடைய பெரிய விலாயத்துல வெல்ல ஒரு பெரிய இதுல இருந்து நம்ம அப்படி தெரிஞ்சிடலாம் அப்படின்னு கேட்ட முடியாது. ஆனா அல்லாஹ் எந்த அடியாருக்கு எந்த ரசூலுக்கு, அல்லாஹ் சொல்றானே நாம் தேர்ந்தெடுத்து சில பேருக்கு விளக்கத்தை கொடுத்தோமே, அவர்களை தவிர மற்ற யாரும் இதை பற்றி என்னுடைய முடிவினால் இப்படித்தான் இருக்கும் என்று யாரும் முடிவு செய்து விட முடியாது. அவர்களுடைய விலாயத்தினாலோ கராமத்தினாலோ யாரும் முடிவு செய்கிற காரியம் அல்ல. இது அல்லாஹுவினுடைய இன்னுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மறைமுகமான அறிவாக இருக்கிறது அப்படின்ட்டு அல்லாஹு தாலா இந்த இடத்துல விளக்கி கொடுக்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? கியாமத்தினாலை பற்றிய அறிவு, எங்கே எங்கே மழை பெய்யும் அதனுடைய நிலைப்பாடு என்ன என்று தெரிகிற அறிவு, அதே போன்று கற்பரையிலே உள்ள குழந்தை நல்லதா கெட்டதா என்று செய்கிற முடிவு, ஒரு ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்பதை பற்றி உண்டான அறிவு, ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணமடையும் என்பதை பற்றி உண்டான அறிவு, இது அத்தனையும் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே சொந்தமானது. இதில் யாரும் தங்களுடைய அறிவுகளாலோ தங்களுடைய முஜாஹதாவாலோ இதை சேகரித்துக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் விளக்கி கொடுக்கிறார். இப்ப இந்த ஆயத்தை பற்றி மேற்கோள் காட்டி அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், ஆலமு, அவன் ஆலிமுல் கைபி, அவன் தான் அனைத்து மறைவான விஷயங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். இப்ப இது கூடாமே மறைவான விஷயங்கள். இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மறைவான விஷயங்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் இறந்ததிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது. ரொம்ப மனிதன் ஆசைப்படுறான், இறந்ததுக்கு பின்னாடி என்ன அதற்கு நடக்கும்? ஒரு மனுஷனுக்கு உயிர் எப்படி போகும் சொல்லுங்களை பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு உயிர் எப்படி போகும்? உயிர் போயிருச்சு அப்படின்னு சொன்னா கபர்ல கொண்டு போய் வச்சா எப்படி வேதனை நடக்கும்? நர்சுக்கு நடக்குமா, உடம்புக்கு நடக்குமா? அப்ப உயிர் போச்சுன்னா எங்க போகும், எங்க இருக்கும்? உடம்புலே இருக்குமா, அப்ப மேல போயிருமா, அல்லாட்ட போயிருமா? அப்ப அப்படி இருக்க நர்சு உடம்பு மண்ணை கொஞ்ச நாள் கழிச்சு தோண்டி பார்த்தா உடம்பு அழிஞ்சு போகுது. அப்ப இந்த உடம்புக்கு வேதனை நடக்காதோ? அப்ப இந்த உடம்பு அப்படி கிடந்துருமோ? அப்ப கியாமத்தினால இந்த உடம்பு எப்படி திரும்பி வரும்? அப்ப ஒரு ஒன்லி ரூஹு மட்டும்தான் இருக்குமோ, அல்லது உடம்போடு மனிதர்கள் எழுப்பப்படுவார்களா? இப்படி எல்லாம் கேள்வி கணைகள் அப்படியே இதை யோசிக்கும் போது மனிதனுக்கு ஒரு ஆசை, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம, இதை பத்தி எல்லாம் ஆனா ஆசைப்படுறதல்ல. இதை பத்தி எல்லாம் அறிய வேண்டியது ஒரு மூமினுடைய அடிப்படை கடமை, சாதாரண ஒரு கீழ்நிலையினுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. எல்லாத்தையும் தவறு கட்டுத்து ஏதோ அத்தாமெல்லாம் ஈமான் கொண்டிருந்தாங்க, எல்லாத்தையும் பாதி பேர் லாயிலாயிலாம் என்னைக்கு வீட்டுல யாரோ சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்து அப்படி சொல்லி கொடுத்ததுதான், முறையா வந்து களிமா சொல்லி நான் வந்து இவ்வளாத்துல இணைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோத அல்லா இல்ல இல்லாம தெரியாது. நம்ம வீட்டுல சின்ன பிள்ளையா இருக்கும் சொல்லி கொடுத்தா முஸ்லீம் பேர் வச்சாங்க, அப்படி வளர்க்கிட்ட முடிஞ்சு போச்சு. என்ன அசைதா என்ன? அப்ப சின்ன பிள்ளையில மதரசாவுக்கு பேருந்தவளுக்கு தெரியும் ஆமந்து பில்லா சொன்னாங்க, நாங்களும் சொல்லிட்டு ஆமந்து பில்லா நம்மளா கிட்ட இவ்வளவு புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான். என்னத்தை என்ன குத்து குத்துப்பனா என்ன, வேதம்னா என்ன, நபின்னா யாரு, அல்லாஹ்னா யாரு, ரசூலா விளங்கது அவசியமான என்ன என்ன கொண்டு போய் எங்கேயாவது எங்கே சிக்க வச்சிருவான்? அல்லாஹ் ஒதுக்கி ரசூலா வச்சிருவான், ரசூல் ஒதுக்கி அல்லாஹ் வச்சிருவான். வேதம் என்பது எல்லா கிட்டாவும் அறியுமா? எல்லா வேதமும் வேதாமா? திருக்குறளும் வேதமே. சில இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூத்தான சில பேர் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கணும், சில பேர் திருக்குறானும் ஒரு முகத்தஸ், அதுவும் வந்து ஒரு மதிக்கத்தக்கது வேதங்கள். இப்படி முடிவு செஞ்சு அல்லது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அல்லது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நமக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. வேதம் என்று முடிவு செய்ய வேண்டியதுதான் ரப்பு. நம்மளா ஒரு கிட்ட பார்த்து இது அழகா இருக்கு அதனால இது வேதம்னு சொல்றதுக்கு எவன் உரிமையை கொடுத்தது? யாருக்கு அந்த உரிமை சொந்தம்? யாருக்கும் கிடையாது. ஆகவே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் ஒரு மனிதனிடத்தில் தெளிவாக இருந்தது என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு வேலையே இருந்திருக்காது. அது தெளிவா இல்லை அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் சொல்லுவோம், பாக்குறதுக்கு போறோம், இதுவும் கூட நல்லா இருக்கு, இதுவும் கூட அப்படித்தான், இதுவும் கூட நல்லா இருக்கு, இதுவும் அப்படித்தான். எப்படி நாயன் சொல்லலா வலைவ செல்லம் அவரிடத்திலே வந்து உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, ஓடியாண்டு சில கிதாபுகள் வேதத்தினுடைய வரிகளை எடுத்து வந்தார்கள், வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அடிக்கடி சொல்லுகிற ஹதீஸ் எல்லாருக்கும் மனப்பாடமாயிருக்கு நினைக்கிறேன். வந்து நாயன் சொல்லாலிக்கு என்ன பாது என்னமோ பேப்பர் எல்லாம் எடுத்துருந்தீங்க. அப்ப சொன்னாங்க, இது முந்திய வேதங்கள், முந்திய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்ட இஞ்சியிலும் அதே போன்று மற்ற வேதத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் கபூரையும். யார சூழல்லா, எத்தனை அழகான விஷயங்களை அல்லாஹ் இதிலே சொல்லி இருக்கிறார், அந்த மக்கள் பின்பற்றவில்லையான்னு கேட்டாங்க. உடனே நாயன் சொல்லல்லா வலைவு செல்லம் அவருடைய முகம் கோபத்தால் வெடுகெடுத்து விட்டது. ஹதீஸ் அப்படி எழுதுறாங்க, கோபத்தால் சிவந்து விட்டது, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க இந்த செயல. உடனே பயந்துட்டாங்க அவங்க, என்ன நாயன் சொல்லாலிசிலம் கோபப்பட்டாங்களான்னு அந்த செயல உட்கார்ந்து ரசூலே மன்னிச்சுக்கீங்க, கோபப்பட்டீங்களா என்னன்னு சொன்னே உடனே சொன்னார்கள், இந்த உலகம் அழியும் காலம் வரை இருக்கிற சமுதாயத்திற்கு பாடமாக அன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஜிட்டுக்கும் வைதா அன்னபியா, இன்னி ஜிட்டுக்கும் வைதா அன்னபியா, லவ் கான மூசா ஹய்யா லமா வஸிகனி இன்னத்திபாயி, உங்களுக்கு நான் அப்பழுக்கற்ற ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு அப்பழுக்கற்ற ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நீ எந்த வேதத்தை உங்களுடைய கரங்களிலே சுமந்து வந்து ஓ உமரே இங்கு அமர்ந்து இது அழகிய வேதங்களின் வரி அல்லவா என்று கேட்கிறாயே, அந்த வேதத்திற்கு சொந்தமான மூசாவே இன்றைய தினத்திலே இருந்தாலும் கூட அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள், நீங்கள் அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இருப்பார்களே, அந்த வேதத்தை வைத்துக் கொண்டா என்னிடத்திலே நீங்கள் இது நல்லதாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், விடுங்க இன்னைக்கு உள்ளது குர்ஆன் தான் என்ற ஒரு அழகிய பாடத்தை அன்றைய தினத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அப்போ இல்மு கைப் என்ற விஷயங்களை பற்றி மிக ஆழமான விஷயங்கள் இருக்கிறது, இந்த இடத்திற்கு தகுந்தது போன்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த இடத்துல சில விஷயங்களை குறிப்பிட்டோம். அல்லாஹுவுக்கு எந்த நப்சு என்ன சம்பாதிக்கும், அது எங்கே மூத்தாகும் என்பதை பற்றி எல்லாம் யாருக்கும் தெரியாது, இது அல்லாஹுவுக்கு மட்டுமே சொந்தமான விஷயம். ஆகவே நாம ஒரு முடிவு செய்து இப்படித்தான் நம்ம ஒரு 60 வருஷத்துக்கு இருப்போம் அல்லது 80 வருஷத்துக்கு இருப்போம், நம்முடைய காசுகள் இப்படி பேங்க் லாக்கர்ல இவ்வளவு வரும் அல்லது அவ்வளவு வரும் என்று ஒரு முடிவு செய்வதற்கு ஒரு இஸ்லாமியனுடைய நிலைப்பாடுகள் இருக்காது. இந்த ஹதீஸை கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை நம்ம சொல்லியிருப்போம், 1000 லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லவ் ருஸித்தும் கமா துருஸத்து அழகாக பொய்யே உரைக்காக சாதிக்குள் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நம்புவது போன்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னார். என்ன நம்புவது? அல்லாவின் மீது என்ன தவக்கல் வைக்கிறது? ரிசுக்கு கொடுப்பதற்கு உரித்தான ஒருவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்கிறான், எத்தனையோ கால்நடைகள் எத்தனையோ கால்நடைகள் அதனுடைய சாப்பாடுகளை மூட்டை எட்டி காசாக உணவாக தங்களுடைய முதுகளிலே சுமந்து கொண்டு வருவதில்லை. அல்லாஹு எருதுக்கும் அல்லாஹ் அதற்கும் உணவளிக்கிறான், உங்களுக்கும் உணவளிக்கிறான், அதற்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படியே உங்களுக்கும் உணவளிக்கிறார். எந்த வயலிலே எங்கே கருவறுக்கப்படும் அந்த உணவுகளை வைக்கோல்களை சாப்பிடுவோம் என்று எந்த மாடும் முடிவு செய்தது கிடையாது. ஆனால் மாட்டுக்கு என்றும் சாப்பாடு இல்லாமல் இருந்ததும் இல்லை. ஆகவே அப்படித்தான் உனக்கும் நம்முடைய திறமைகளாலோ அறிவுகளாலோ நம்முடைய அனுபவங்களாலோ சம்பாதித்து விடுகிறோம் என்ற நிலைமை வேண்டாம். இந்த ஆலிமுல் கைதி அதற்கு விளக்கம் சொல்லித் தருகிறது, எல்லாம் அவனுக்கு சொந்தமானது. இந்த நிலைப்பாட்டிலே ஒரு மோமின் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வெளிப்பாடே வேறு விதமாக இருக்கும், அவனுடைய வெளிப்பாடே வேறு விதமாக இருக்கும். ஒரு கவிஞர் அழகான உருது கவிஞர் சொல்லும் போது சொன்னார், ராஜிக்கை விட்டுவிட்டு ராஜிக்கை உணவு கொடுப்பவனை விட்டுவிட்டு ரிஸ்க்கு பின்னால் இந்த உலகம் அலைந்து கொண்டிருக்கும் காலம் வரை ரிஸ்க் கிடைக்காது, சோறு கிடைக்காது, சோறு கிடைக்காது. ஏ ரிஸ்க்கை தேடி போயிட்டு இருக்கான், ராஜிக்கை பிடிச்சிட்டா அப்படின்னு சொன்னா உணவு கொடுப்பவனையே பிடித்து விட்டார் என்று சொன்னால் அந்த உணவுக்கு எங்கே பஞ்சம் இருக்க போகிறது என்ற ஒரு அழகான உருது கவிதையை எதிர்த்தார். அதனுடைய அடிப்படையில் அல்லாஹுவை அவனுடைய இல்ஞானம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை இந்த இடத்திலே நம்புவதனுடைய ஒரு சாம்பிள் இப்படி எப்படி நம்ப வேண்டும். அதே போன்று உமா கதிரி நப்சும் பி ஐயி அரபின் தமு, எந்த இடத்திலே ஒரு மனிதன் மூத்தாகுவான் என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது. எங்க போறோம்? ஹதீஸுகளிலே வரும்போது வருகிறது, ஒரு மனிதன் 2 விஷயங்களுக்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சஃபர் செய்கிறான். ஒரு மனிதன் 2 விஷயங்களுக்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சஃபர் செய்கிறார். ஒன்றாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க்கு. ரிஸ்க்கு இன்னைக்கு காலையில நம்ம டெல்லியில சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா எப்படியாவது நீங்கள் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள், அதுல எந்த தவறும் எந்த யாரும் எதுவும் வந்து தடுத்துட முடியாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும், ஏதோ ஒரு இடத்துல சென்று கொண்டிருப்போம், திடீரென்று பசிக்கும் ஒரு கடையிலே போய் இத சருபத்து வாங்கி குடிப்போம். இந்த கடையில இப்படி குடிக்கணுங்கிறதெல்லாம் முடிவல்ல. இன்று இதே பள்ளி வாசல்ல ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ் நடந்தபோது ஒரு பெரியவங்க வந்து பேசின அந்த ஞாபகம், ஒரு நாள் அவர் சொல்றாரு, அந்த பெரியவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நான் குடந்தை கும்பகோணத்தினுடைய பஸ் ஸ்டாண்டிலே நின்று கொண்டிருந்தேன், கும்பகோணத்தினுடைய பஸ் ஸ்டாண்டிலே நின்று கொண்டிருந்தேன். அப்ப பஸ்ஸுக்காக வேண்டி காத்திருக்கிற போது பல்வேறு பஸ்ஸுகள் சென்று வந்தது. ஒரு பஸ் போகும்போது ஒரு நாயை அடிச்சுட்டான், ஒரு பஸ் போகும்போது ஒரு நாயை அடிச்சுட்டான். நாய் கால் உடஞ்சி இழுத்துக்கிட்டே போய் ஒரு ஓரமா கிடக்கு, நாய் கால் உடஞ்சி இழுத்துக்கிட்டே போய் ஒரு ஓரமா கிடக்கு. இப்ப கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த நாய் அப்படியே கத்தி கட்டி பார்த்துட்டு கால் உடஞ்சி போச்சு, என்ன செய்ய முடியும், நடக்க முடியல, நீ கிடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பஸ் அங்கிருந்து திருச்சியிலிருந்து கிளம்பி நாகப்பட்டினத்துக்கு போற பஸ் இந்த வழியா அப்படியே போறான். போகும்போது அந்த வண்டியில உள்ள வந்த ஒரு ஆளு திடீர்னு அந்த பஸ் வந்துருந்தவன இறங்கி ஓடி போய் ஓரமா வாந்தி எடுக்கிறார். அவர் வாந்தி எடுத்த இடம் அந்த நாய் எடுத்திருப்பதற்கு அருகில் வாந்தி எடுத்தார். அவர் என்ன என்னத்தை சாப்பிட்டாரோ ஜீரணிக்காம எங்க திருச்சியில சாப்பிட்டதோ தஞ்சாவூர்ல சாப்பிட்டதோ சரவண பவனம் ஆரிய பவனம் உள்ள தள்ள சாப்பாடு உள்ள உட்காராம வெளியே வந்துருச்சு. வாந்தி எடுத்து இவர் போயிட்டார் போய் கழுவிட்டு. கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் கொஞ்சம் கொஞ்சமா தவண்டு வந்து அவர் எடுத்த அந்த வாந்தி லக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க இதுக்கு எங்க இந்த சரவண பவன்ல இருந்து தஞ்சாவூர்ல போய் இந்த நாய்க்கு சாப்பாடு இருக்குன்னு சொன்னா எவனா நம்புவானா? அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அவனை வயிற்றுல சும்மா போக வச்சு அங்கேருந்து பஸ் டிக்கெட் எடுத்து இங்க கொண்டு வந்து அவனை வாந்தி எடுக்க வச்சு அல்லாஹ். அப்ப ரிசுக்கு தருகிற விஷயத்திலே நாம் அல்லாஹுத்தால ரொம்ப தெளிவாக நாம் சொல்லுவது போன்றே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணினால் உருவாக்குவதற்கு முன்னால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரிசுக்கு கிடைக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மூமின்கள் முஸ்லீம்கள் இன்னும் விளங்காம இருக்காங்க. ஏன் உறுதி இல்லை? இன்னும் அதுக்கு பின்னாடி தான் ஓடுறேன். அதுக்கு பின்னாடி சண்டை கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம். இப்ப ஆபீஸ்ல முக்கியமா டியூட்டில இருக்கப்பா எதுக்கு என்னத்தை ஜாயஸ் போட போறிய? 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிவு செய்யப்பட்ட ஒன்று என்று பொய்யை உரைக்காத சாதிக்குள்ளமே சத்திய தூதரவர்கள் சொன்ன வார்த்தை. ஒரு டம்ளர் காப்பி மீதி இருந்தா கூட உங்களுடைய உயிர் போயிடாது. ஒரு டம்ளர் காப்பி இன்னும் உங்களுடைய ரிசுக்குல பாக்கி இருக்குன்னா அந்த டம்ளர் காப்பி அங்கிருந்து கொண்டு வந்து உங்க மகளோ மனைவியோ முடியாத கட்டத்துல கூட வாயை திறந்து உள்ள இறுக்கி உள்ள தள்ளி திருமணி வாந்தி எடுத்தாலும் பரவாயில்லன்னு அப்படி போட்டுதான் நீ உங்களை கொண்டு போய் உள்ள போடப்படுமே தவிர போயிருவோமோ நாளைக்கு என்ன நடக்குமோ நின்றுமோ வாழ்க்கை அப்படி போயிருமோ எல்லாம் சந்திக்கு வந்துருவோம். என்ன ஒரு இஸ்லாமிய நினைக்கிற கோட்பாடா இது? இப்படி இருந்தா அப்படின் நம்முடைய வெளிப்பாடுகள். அதனாலதான் அடுத்தவர்களுடைய பார்வையில இந்த அளவுக்கு ஆகி கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹுத்தாலா இந்த இடத்தில் ஆலிமுல்கை அவன் சொல்லித் தருகிற பாடம் என்று சொன்னால் இதெல்லாம் ஒருத்தருடைய மௌத்தும் அதே போன்று ஒருத்தருடைய ரிஸ்க்கும் யாரும் நிர்ணயிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல இரண்டாவது விஷயம் மௌத்து. மௌத்து தான் ஒரு மனுஷனை இழுத்துட்டு போகுது. இங்க எந்தோ இங்கே ஒரு இடத்துக்கு போவாரு திடீர்னு நெஞ்சு ஒரு சமாரம் நிற்கும் பாரு பொட்டுன்னு போயிருவாரு என்று கேட்டால் அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல திருக்குறான் சொல்லும் போது சொல்லித் தருகிறது. ஒரு மனுஷன் ரொம்ப கரெக்டான நேரம் எது அப்படின்னு சொன்னா உருக வாங்குற விஷயத்துலதான் ரொம்ப கரெக்டா எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். ஒரு நிமிஷம் முந்திரவும் கூடாது ஒரு நிமிஷம் பிந்திரவும் கூடாது. அந்த ரூப் அந்த நிமிஷத்திலே எடுக்கப்பட வேண்டும். அப்ப எழுதி முடிச்சுனா அந்த இடத்துக்கு தானா கூட்டிட்டு போய் அந்த இடத்துல வைத்துதான் மௌத்தாக்கப்படுவாரே தவிர இதெல்லாம் அல்லாஹுவினுடைய அறிவுக்கு சொந்தமானது. ஆலிமுல் கைபி இந்த மறைவான விஷயங்களுக்கெல்லாம் அவன் மட்டுமே சொந்தமானவனாக இருக்கிறார். அப்போ அந்த அல்லாஹுவினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவனை எப்படி நாம் வழிவிட வேண்டும்? அவனை எப்படி மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும்போது அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய கல்வி ஞானம் உலகத்தை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஆயத்தின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப அடுத்த ஆயத்துக்கு நம்ம போறப்ப அல்லாஹ் சொல்றான் அந்த ஆயத்துல சொல்றான் நாம் மலக்குமார்களுக்கு சொன்னோம் நீங்கள் சஜதா செய்யுங்கள் என்று ஆதம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அவர்கள் எல்லாம் சஜதா செய்தார்கள் இல்லா இபிலீஸ ஆனால் இபிலீஸை தவிர சைத்தானை தவிர அபா அவன் மறுத்தான் அவன் பெருமை கொண்டான் ஒகானமினல் காத்திரி அவன் நிராகரிப்பவர்களிலிருந்து ஆகிவிட்டான். சகோதரர்களே ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீண்ட வரலாறை படித்துக் கொண்டு வருகிறோம். மனிதனுடைய இந்த வாழ்வியல் நிலைகள் எப்படி துவங்கியது என்பதை பற்றி எவ்வளவு தெளிவாக குர்ஆன் சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். இது லேஸ் மாத்தா காதுல கேட்டுட்டு ஆமா ஆமா இப்படித்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு போற மாதிரி உள்ள கதை என்ன? இது யாராலும் வரலாற்று ஆசிரியர்களால் வகுத்து தர முடியாத ஒன்று, அல்லாஹ் மட்டுமே சொல்லித்தரக்கூடிய ஒன்று என்பதையும் நாம் படித்தோம். இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் லேசமாட்டான சூழ்நிலை அல்ல, அல்லாஹ்வினுடைய தர்பாரில் நடக்குது. எங்க நடக்குது? சும்மா லேட்டா? ஆமா, ஆழமா படுத்தான், செய்தான் தானா இப்படி போறதல்ல, எங்கே நடக்கிறது கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு வந்து டிவிக்கு முன்னால உட்காந்து ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கத்தி எடுத்து வெட்டிட்டோம்னா கோவம் அழுகுறாரு. ஒரு நாள் ஒரு ரூமுக்கு போயிருந்தேன், கடிச்சு போச்சு அழுதுகிட்டு இருக்கா, நான் போனோம்னு டிவி அமைக்கிட்டாங்க, என்னமோ யாரோ மூத்தா போயிட்டா போலுக்கு, நல்ல வேலை வந்ததோட வந்ததா அவங்கள்ட்ட விசாரிச்சுட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாரு என்ன விஷயம் கேட்டா, மூணு லட்சம் நீங்க வாங்க உட்காருங்கன்னு திருச்சுக்கிட்டே இருக்காரு. பைக்கார மாதிரி திருத்திக்கிட்டு அந்த ஆளு அது அறுபது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டா, இல்ல சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுல அழுகுற மாதிரி ஒண்ணு வந்துச்சு, அதனால அழுகிட்டே இருந்தாரு. அம்மா சித்து கூட அழுகாரா என்னன்னு தெரியல. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கா. இது வந்து நம்ம அடிக்கடி சொல்லுகிற விஷயம், தானாக வந்து ஆபீஸ்ல டென்ஷன் கொடுக்கும் எல்லாரும் சொல்றதும், ஆபீஸ்ல டென்ஷனை கொடுத்துட்டான் அதனால தாங்க முடியல, இல்ல அங்க வந்து இவன் கொடுமைப்படுத்துறது தாங்க முடியலன்னு, இது தானா ஒரு பலா சனியான முசீபத்தை இழுத்து வச்சு உட்காந்து இவர் பிரச்சனை ஏற்றுகிறாரு. வேணும் அழுகும் போது என்ன ஆயிரும்னா இயற்கையில அந்த உணர்ச்சிகள் ஏற்றப்படுகிறது. ஏன்னா மனுஷன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தகுந்த சூழ்நிலை கைதியாகத்தான் ஆகப்படுறான். நல்லவங்க கூட சேரும்போது நல்லவனா இருப்பான், கெட்டவன் கூட சேரும்போது கெட்டவன் ஆயிருவான், இபிலீசா கூட சேரும்போது இபிலீஸ்ல ரொம்ப உயர்ந்த இபிலீஸ் ஆயிருவான். இபிலீசுக்கு வந்து என்ன தன்மை அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு அந்த இடத்துல சொல்ற மாதிரி சுஜூது செய்ய சொன்னப்ப நான் செய்ய மாட்டேன்ட்டான், அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சு. ஆனா இவன் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்கான், சுஜூது செய்யறது மட்டும் இல்ல, டே தினா செய்யாதான் நான் செய்வேன், குடிக்காதான் குடிப்பேன், இதெல்லாம் இபிலீஸ் சொல்றான். அடே என்ன விட நீ மேல போயிட்டடா இபிலீஸ் சொன்னா. நானாலும் கொஞ்ச நாள் சொன்னேன் ஒரு இதுல ஹதீஸ்ல வருகிற போது, ராயன் செல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இதான் தர இபின் ஆதம் இதா ஆயத்துக்கள் வந்து ஒரு ஆதம் ஆதமுடைய மகன் அதை படித்து விட்டான், சஜதாவுடைய ஆயத்து வருதில்லை, அந்த ஆயத்தை படிச்சுட்டு அவன் உடனே சஜதா செய்யறான்னா செய்தானு, செய்தான் அவனை விட்டு ஓடி போயிடுறான், ஓடி போயிட்டு எபுக்கி அழுகிறான் அழுகிறான் அழுகிறான், இப்படி அழுகிறான், அழுது விட்டு சொல்லுகிறான், யா வைலா. ஒரு ஹதீஸ்ல எப்படி வருது, இன்னொரு ஹதீஸ்ல யா வைல் யா வைலி என்னுடைய கை சேதமே, அமர இபுன் ஆதம் பிசுஜூதி ஃபஸஜத, ஆதமலையை ஆதமுடைய மகன் சஜதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவினால் கட்டளையிடப்பட்டான். அப்படி நாயன் செல்லம்லாம் வளைவு செல்லம் இந்த இடத்திலே சஜதா செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சஜதா செஞ்சு காமிச்சாங்க. அப்ப அதே மாதிரி இந்த மனுஷனும் செஞ்சு போட்டு பலகு சன்னா சொருக்கத்திற்கு உரித்தானவனாக ஆகிவிட்டானே. ஓ உமிர்த்து பிசுஜூதி, நானும் சஜதாவை கொண்டு ஏவப்பட்டேன், அபைத்து பலியன்னார், நான் முடியாது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி இன்னத்துக்கு எல்லா நரகத்துல போட்டானேன்னு போன அழுவானான். இது வந்து நல்லவர்களுடைய விஷயத்துல, இந்த சைத்தான் தனத்திலே ரொம்ப உயர்ந்து போனவர்களை பார்த்து என்ன செய்வான், அடப்பாவி நானாலும் சஜதா மட்டும்தான் செய்ய மாட்டேன்னு நீ பண்ணிட்டு இருக்க சேட்டைக்கு அல்லாஹ் தாலா எங்க உன்ன நரகத்துல தூக்கி போட, நரகத்தை தூக்கி தான் ஓ மேல போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். என்ன அந்த அளவுக்கு மனிதனுடைய நிலைப்பாடுகள் அவனுடைய செயல்பாடுகள் இந்த இடத்திலே ஆகிவிடுகிறது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லுகிற போது சொல்லுகிறான், மலக்குமார்களை பார்த்து நாம் சொன்னோம் சஜதா செய்யுங்கள் என்று, மலக்குமார்களுக்கு சஜதா செய்யுங்கள் என்று நாம் சொன்னோம், அவர்கள் சஜதா செய்தார்கள். இல்லா இபிலீஸ இபிலீஸை தவிர, இப்ப அந்த நீண்ட வரலாறினுடைய ஒரு பகுதி தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இது சாதாரணமான வரலாறு அல்ல, ஒரு விஷயத்த நல்லா விளங்கணும், வரும்போது தெளிவா தொடர்ந்து வரணும், தெளிவா கேட்கணும். ஏன்னா சாதாரணமா இன்னைக்கு நேற்று நடந்த சோழ பெருமானுடைய வரலாறு மாதிரி அல்ல இது, சோழ பாண்டிய மன்னருடைய அவை இப்படித்தான் அவர் வந்து மதுரையினுடைய அந்த சிலம்பை எடுத்து போனாலான்ட்டு படுத்துட்டு இப்படி போற மாதிரி உள்ள கதையில திருத்து மதுரையை எரிச்சு போட்டாலும் கண்ணகி அப்படிங்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 58வது ஆண்டு குடியரசு விழாவை இந்திய திருநாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் சந்தோஷம். அடேங்கப்பா இப்படி வந்து குடியரசு தின விழாவை எல்லாம் கொண்டாடிக்கணும். ஆனா என்ன செய்வாங்க, ஆங்கிலேயருடைய அந்த ஆதிக்கத்தினால் கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் அவருடைய பீடிப்பிலே அவருடைய கையிலே பிடிக்கப்பட்டு சின்ன புண்ணமாக்கப்பட்டிருந்த இந்திய திருநாடு அன்னைக்கு தான் வந்து குடியரசாச்சின்னு பெருமையா சொல்லிக்கிறான். ஆனா உண்மையிலே வரலாறு புரட்டி பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷ்காரன் மட்டும் வரலன்னா இன்னும் அங்க ஏதாவது சோழர்களும் பாண்டியர்களும் முப்பாண்டியர்களாகி ஆளுக்கு ஒரு ஊரை கொடுத்து இன்னும் அடிமை தலையில இன்னும் கொடுமையா இருந்திருப்போம். அதனால தேவைக்காகத்தான் அல்லாஹ் தஆலா எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில அனுப்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்தான். அந்த ஜண்டை மட்டும் அங்க நடக்கல, இன்னும் நம்முடைய காலத்து இன்னைக்கு உட்கார்ந்து பெரிய பெரிய இன்டர்நெட்டுகளுக்கும் அதே போன்று பெரிய பெரிய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படைகளுக்கும் கருவூலமாக இருப்போமா என்று கேட்டால் கேள்விக்குரியான ஒரு விஷயம். அப்ப அல்லாஹு தஆலா எல்லாம் காரணத்தோடு தான் ஒன்றை ஆக்கி இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல சொன்னா மலக்குமார்களே சுஜூது செய்யுங்கள் என்று. இப்ப இது ஒரு முக்கியமான கட்டம். ஏன் அப்படின்னு கேட்டா ஹதீஸ்களிலே வரும்போது நான் முன்னே ஒரு ஹதீஸ சொன்னோம். என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹு தஆலா நீண்ட ஒரு ஹதீஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஹதீஸ் இங்கே வாசிச்சு சொன்னேன். இப்னு கதீர் இமாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று குருத்துபி இமாம் அவர்களும் அதே போன்று தபரி இமாம் அவர்களும் யாரெல்லாம் இந்த வேத வியாக்கியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முஃபஸ்ஸிர்கள் தங்களுடைய அந்த தஃப்ஸீர் தொகுப்பில் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் எத்தனித்த போது மலக்குமார்களை கூட்டு மசோரா செஞ்சான். இது அப்படியே ஹதீஸ்ல வருது. செஞ்சு முடிச்ச உடனே அப்ப சொன்னா அந்த ஆதம் அவர்களை மண்ணால் தீன் களிமண்ணால் படைத்து விட்டு அப்ப உடனே மலக்குமார்களை பார்த்து சொல்லுகிறான் நபக்துபிர்ரூஹி நான் என்னுடைய ரூஹிலிருந்து ஆதம் அவர்களுடைய உடலிலே ஊதியவுடன் நீங்கள் சஜதா தஸ்ஜுது நீங்கள் சஜதா செய்யுங்கள் அல்லாஹ் சொன்னான். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரூஹிலிருந்து ஊதினான். ஆதம் அது மலக்குமார்கள் சஜதா செய்தார்கள் என்ற ஹதீஸ் அந்த இடங்களிலே வருகிறது. அப்ப இதுக்கும் இது மாதிரி ரெண்டு வசனங்களுக்கு முன்னுண்டான வசனங்களிலும் நாம் சொன்னோம் முதல் முதல்ல நடந்தது சஜதா தான். ரெண்டு ஆயத்து அல்லாஹ் பின்னாடி தள்ளி போட்டுட்டான். இல்ம பத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி போதித்து கொடுத்தோம் அவர்கள் எப்படி பதில் சொன்னார்கள் முன்னாடி பேர் இது இதுவரையும் வந்த கூட்டத்தார்களுக்கு தொடர்ந்து இடைவெளி விடாமல் வந்தவர்களுக்கு நல்லா விளங்கி இருக்கு. யாரெல்லாம் திடீர்னு வந்து முளைச்சு உட்கார்ந்துருக்காங்களோ விளங்காது. அதனால தேவைப்பட்ட அல்ல விளக்கம் கொடுப்பான் அவ்வளவுங்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள் அண்ணா இந்த இடத்துல தள்ளி கொண்டு வருவான். ரெண்டு ஆயத்துக்கு பின்னாடி சொல்றான் நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களை பார்த்து சொன்னோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்யுங்கள் என்று. இப்ப சஜது அவர்கள் சஜதா செய்து விட்டார்கள் சிரம்பணிந்து விட்டார்கள் அப்படின்னு இந்த ஆயத்துல உள்ள ஏன் அப்படிங்கிறதுக்கு இதுல காரணங்கள் எழுதும் போது தஃப்ஸீர்ல எழுதுறாங்க. அல்லாஹ் தஆலா பல்வேறு காரணங்கள் இதற்கு தஃப்ஸீர்ல எழுதப்படும். ஒவ்வொரு தஃப்ஸீரும் ஒவ்வொரு வியூ ஆஃப் பாயிண்ட் அவரவர்களுடைய அந்த அவர்கள் எடுத்த அறிவு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஹதீஸுக்கு தகுந்தது போன்று இதிலே விளக்கங்களை கையாளுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல அல்லாஹ் தஆலா மஷ்வரா செய்கிறான் மலக்குமார்களிடத்தில். மனிதனை படைத்த ஆதம் அவர்களை படைக்க போகிறோம். உடனே மலக்குமார்கள் சொன்னாங்க அல்ல நாங்களே தான் உன்ன வணங்குறமே இந்த ஆளுகள்லாம் தேவையான்னு. இதற்கு பாடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னா அவங்களுக்கு சஜதா செய்யுங்க. எதுக்கு நான் கேட்டப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல இப்ப பாருங்க நல்ல மனுஷர் ஆயிட்டாரு சஜதா செய்யுங்க. இன்னொரு இடத்துல எழுதும் போது எழுதுகிறார்கள் அல்லாம ஆதம் அலஸ்மா அல்லாஹ் சில விஷயங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய அலீம் என்ற சிபத்திலிருந்து பிரித்து கொடுத்து அதனுடைய வெளிப்பாடாக ஆக்கி அவரை அறிஞராக ஆக்கினான். அதன் காரணமாக மலக்குமார் இடத்துல சொன்னா உங்களுக்கு ஒரு உஸ்தாத் இல்லையா செய்யுங்கன்னு சொன்னான். அப்படி ஒரு கருத்து. இது மாதிரி பல மாதிரி கருத்துக்கள் தஃப்ஸீர்களிலே கையாளப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம்தான் என்ன அல்லாஹ் சஜதா செய்ய சொன்னா மலக்குமார்கள் சஜதா செய்து விட்டார்கள். இப்ப இந்த சஜதா என்ற விஷயத்திலே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. சஜதா சஜதா யாருக்கு செய்யலாம் கேள்வி. சஜதா யாருக்கு செய்யலாம்? சஜதா என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம், அது ஒரு வழிபாடு. இப்ப இதை யாருக்கு செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது? எப்படி மலக்குமார்கள் ஆதமுக்கு சஜதா செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை எல்லா தஃப்ஸீரினுடைய ஆசிரியர்களும் இந்த கேள்வியை முன்வைக்கிறார்கள். எல்லா வேத வியாக்கியமும் என்று கேட்டால் இன்னைக்கு உலகத்துல தமிழ்நாட்டில் உள்ள சட்டசபையில் அதாவது என்னமோ ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க இப்போ மாண்புமிகு மாதிரி அமைச்சர்களை அழைக்கிற போது ஒரு வார்த்தை என்னமோ சொன்னாங்க வணக்கத்திற்குரியன்னு சொன்னான். மேயர் அவர்களை அழைக்கிற போது இது வந்து இறையாண்மை சட்டத்தினுடைய இறையாண்மை சட்டமன்றத்தினுடைய இறையாண்மை என்னவென்று சொன்னால் மேயர் அவர்களை அழைக்கிற போது வணக்கத்திற்குரியன்னு சொல்லணும்னு சொன்னான். அதில் நம்மால் ஒருத்தர் இருந்தால் நானும் சொல்ல முடியாதுன்னு. அப்போ அதற்கு பல்வேறு எதிர்ப்பு வார்த்தைகள் கிளம்பியது. என்ற வணக்கத்துக்குரிய அப்படிங்கிறத கூட சொல்றதுக்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அப்படிப்பட்ட சுபஹாத்துகள் எங்கு அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறதோ அதை கூட தோண்டி எடுத்து அதை பேரோடு அறுப்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. அதனால தான் இந்த காபிர்களுக்கு மத்தியிலே அவங்க வணக்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளும் வணக்கம் அப்படின்னு சொல்றது கூட அது ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான். அப்படி சொல்லுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அவங்க சொன்னாங்க அதனால நாங்க சொன்னாலும் சொல்ல முடியாது அப்படின்னு. என்ன அதுல கூட ஒரு சுபகத்து வந்து விடுக்கிறது இப்படி இருக்கும். அதாவது அல்லாஹுவோடு இணை வைக்கிற ஒரு சூழ்நிலை. அழகாக சொன்னார்கள் ஒரு ஹதீஸில் வருகிறது வரலாற்று சம்பவம். அதாவது மிகப்பெரிய சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபித்தோழர் முந்தைய காலத்திலே கிறிஸ்தவ மதத்திலே மிகப்பெரிய வேத வியாக்கியானியாக இருந்து அவர்களுடைய அத்தனை வேதங்களையும் கரைத்து குடித்து விட்டு மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருந்தவங்க. அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்த பின்னாடி கழுத்துல சிலுவை இருந்துச்சு, அது அப்படியே கிடந்துச்சு. ஆனா இஸ்லாத்துக்கு வந்து ஏத்துக்கிட்டு போறாங்க வர்றாங்க. ஒரு கட்டத்தில் நான் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையை பார்க்கிறார்கள். பாப்பா இது என்ன அப்படின்னு கேட்டா என்ன. அப்ப அவங்க சொன்னாங்க அந்த காலத்துல நான் அப்ப போட்டது ஆனா இஸ்லாத்துல தான் இருக்கேன் இருந்தாலும் இது அது பாட்டுக்கு இருந்துட்டு போதும் அப்படின்னு விட்டுட்டேன் முன்னாடி போனேன். உடனே சொன்னாங்க அதை அறுத்து எரிந்து விடுங்கள். இன்றைய தினத்தோடு என்றைக்கு இஸ்லாம் என்ற ஒரு அழகிய ஒளி உள்ளே நுழைந்து விட்டதோ அப்ப குறுக்க இது இருக்கிறது கூட இஸ்லாத்தில் உரிமை இல்லை. அதனாலதான் அந்த குப்ரின் பக்கம் எது சேர்த்து வைக்குமோ எது அப்படி இருக்குமோன்னு ஒரு முஷாபகத்து வந்துருச்சுனாலே அதை செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. கொட்டு வச்சுக்கிறது சில பேர் அழகு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள கலாச்சாரத்துல ஒருத்தர் அன்னைக்கு சொல்லி இருக்கும்போது சொன்னாரு, பொட்டு வச்சுக்கிறதானே பெண்கள் பொட்டு வச்சுக்கிட்டு அழகா இருப்பாங்க அதனால வச்சுக்கலாமே, அதனால என்ன தவறு அப்படின்னு கேட்டாரு. காப்பிர்கள் தாங்க வச்சுக்கணும்னு இல்லையே, சில ஊப்பி போன்ற அந்த மாநிலங்களுடைய இந்த மகாராஷ்டிரா அந்த பாலைவன பிரதேசங்களில் பார்த்தா நம்ம ஆளுகளும் பொட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒருத்தர் வந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தார். அப்ப நான் இதைத்தான் சொன்னேன், இஸ்லாம் என்பது சிறுக்கை மட்டும் அளிக்கவில்லை, சிறுக்குக்கு எது முபாக அதுக்கு போற மாதிரி அப்படின்னு ஒன்றா தெரியுதோ அதையும் சேர்த்து நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக அறித்தறிந்து விட்டார்கள். இதுதான் நமக்கு மார்க்கத்தினுடைய அகல சின்னத்து ஒரு ஜமாத்து சொல்லித்தரக்கூடிய அக்கீதா, அவர் மார்க்கத்தினுடைய கொள்கை இது. இதுல லேசா போட்டு விட்டாலும் முடிஞ்சு போச்சு, எங்கேயோ நம்முடைய மார்க்கத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சஜதா செய்ய சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப இதுக்கு பல்வேறு முஃபஸ்ஸிர்கள் பல விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். பக்கம் பக்கமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நாலு பக்கம், அதே மாதிரி குர்துபி அவர்கள் அதுக்கு நான் அஞ்சாறு பக்கம், அதே மாதிரி தபரி அவர்கள் அஞ்சாறு பக்கம், இதுக்கு ஒன்னொன்று விளக்கம் சொல்லிட்டு போயிட்டேன். அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு நீண்ட ஒரு தொகுப்பாக நீண்ட ஒரு விளக்கமாக ஆகி, இப்ப லேசான இந்த இடத்துல ஒரு விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹு தஆலா சஜதா செய்ய சொன்னான். இது சொல்லிட்டு சொல்றாங்க சஜதா என்பது அந்த காலத்துல இந்த நேரத்துல மட்டும் அல்லாஹு தஆலா ஆக்கமாக்கி வைத்திருந்தார். அந்த சஜதா அப்படிங்கிறது அல்லாஹுக்கு செய்வது போன்ற உண்டான சஜதா அல்ல. நல்ல ஒரு விஷயம் விளங்கிக்கணும், அல்லாஹுக்கு எப்படி சஜதா செய்கிறோமோ அப்படிப்பட்ட சஜதாவாக அது இல்லை. சஜதத்தன் லித்த கிரீம், அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி உள்ள ஒரு சஜதா அப்படி மட்டும்தான் இருந்துச்சு. இது அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்ததுன்னு அதனால செஞ்சாங்க. இது ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று ஒரு தப்சீர் எழுதுகிறது. இன்னொரு தப்சீர் சொல்லுகிறது அவர்களுக்கு மட்டுமல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரையும் இந்த சஜதா இருந்துச்சு. என்ன கேட்டா குர்ஆன் அதற்கு சாட்சி சொல்லுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கொண்டு தன்னுடைய தந்தைகிட்ட சொன்னாங்க, சொல்லும் போது யார்த்தையும் சொல்லாதப்பான்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி புடிச்சு கொண்டு போய் அவருடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருத்துருவம் பண்ணி கொண்டு போய் இதுல போட்டாங்க, கிணத்துல போட்டாங்க. கிணத்துலேருந்து வெளியே ஒரு கூட்டம் வந்து எடுத்துட்டு போச்சு. அப்போ போய் ஒரு அரசர் வீட்டில் வாழ்ந்தாங்க, பெரிய அரசராக நியமிக்கப்பட்டார்கள். நியமிக்கப்பட்டு இன்னைக்கு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய தாயும் அவருடைய 12 அந்த 11 சகோதரர்களும் வருகிற போது அப்ப என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல, அந்த இடத்துல குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆனுடைய வார்த்தை இப்படியே சொல்லி தருகிறது, அவருடைய தாய் தந்தையரை அவர்கள் மேலே ஆசனத்திலே அமர்த்தி விட்டு அவருக்கு சஜதா செய்தவர்களாக அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள் அந்த சகோதரர்கள் எல்லாம் என்ற அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அப்ப சஜதா என்ற வார்த்தையை சொல்லியே அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே சொல்லி இருப்பதனால் இதற்கு விளக்கம் சொல்லும் போது இதுவும் தக்ரீமினுடைய அடிப்படை. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து மலக்குமார்கள் செய்தார்களோ அதே அடிப்படையில் தான் இந்த இடத்திலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தாய் தந்தையருக்கும் அவருடைய சகோதரர்கள் செய்தார்கள் என்று அந்த இடத்திலும் விளக்கம் எழுதுது. தக்ரீமன் இபாதத்தும் கிடையாது, நல்ல விளங்கணும். என்ன இது வந்து முடிக்கிறது பார்த்தா எனக்கு ஒன்னும் வேலை புரியலையோ என்னமோ தோணுது. என்ன கேட்டா மார்க்கத்தினுடைய அடிப்படை ஏதோ என்னமோ போறாங்க, அல்லாஹ்லாம் சொல்றாங்க போப்பா, ரசூல்னு சொல்றாங்க போப்பா அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அப்ப வந்து நம்ம இஸ்லாம் நாங்கள்லாம் அல்ல முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேலையே இல்லாம அர்த்தமாகி போயிடும். இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஒரு பொருளின் சாதாரணமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதது நாம் விளைத்துக் கொண்ட நம்முடைய கைசேதமான ஒரு விஷயம். இன்றைக்கு தெரிவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து விட்டார் என்று சொன்னால் சரியாக பயன்படுத்த வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல தக்ரீமன் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் வரை இது அனுமதிக்கப்பட்டிருந்தது என்று ஒரு இடத்துல குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இது இபாதத்திற்குண்டான சஜதா அல்ல, அல்லாஹ்வுக்கு எப்படி சஜதா செய்கிறார்களோ அப்படிப்பட்ட சஜதா அல்ல, கண்ணியத்தை அவர்களுடைய உயர்வை குறிப்பதற்காக வேண்டி செய்கிற ஒரு சஜதா அப்படிங்கிற விளக்கம் எழுதப்படுகிறது. இன்னும் சில ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது. முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், முஆத் இப்னு ஜபல் ஒரு மிகப்பெரிய அறிவினுடைய ஞான கடல். என்ன கேட்டா அவங்கதான் பல்வேறு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லுகிற இந்த அக்கீதாவினுடைய ஆழமான கருத்தாக இருக்கக்கூடிய இஜ்மா கியாஸ், அதாவது இஜ்மா என்று சொன்னால் சஹாபாக்கள் ஒன்றுபட்டிருக்கிற ஒரு கருத்து, அது ஒண்ணு. அடுத்து கியாஸ் என்று சொன்னால் சட்டங்களை வேறொரு சட்டத்திலிருந்து ஆய்ந்து எடுத்துக் கொள்வது. இந்த ரெண்டுக்கும் காரண கருவூலமாக இருந்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர். இன்ஷா அதை பத்தி பின்னாடி ஒரு நாள் விளக்குவோம். அப்ப இந்த இடத்துல அந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ஒரு தடவை ஷாமுக்கு போயிட்டு வந்தாங்க. ஷாம் தேசத்துக்கு சென்று வந்தார்கள். வந்துவிட்டு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதுகா செஞ்சாங்க. இப்படி ஹதீஸ்ல வருகிறது. ஷாம் தேசத்திற்கு சென்று விட்டு வந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே வந்து சதுகா செய்தார்கள். செய்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹாதா யா ஜபல், ஓ முஆத் இப்னு ஜபலே, இது என்ன கூப்பிங்க நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் வந்து அங்கே ஷாமினுடைய தேசத்திலே பார்த்தேன், அவர்கள் அவர்களுடைய உலமாக்களுக்கும் அவர்களிடத்திலே உள்ள ஆலிம்களுக்கும் அதே போன்று அவர்களிடத்திலே உள்ள தலைவர்களுக்கும் அவர்கள் இப்படித்தான் சஜதா செய்து கொண்டிருக்கிறார்கள். யஸ்ஜுதுனலி மர்துபானிஹிம், அவர்கள் அவர்களுடைய தலைவர்களுக்கு இப்படி சஜதா செய்வதை அந்த இடத்திலே நான் கண்டேன். கண்டுவிட்டு நினைத்தேன், இந்த மனிதர்களே இவர்களுடைய அரசர்களுக்கு சஜதா செய்கிறார்கள் என்று சொன்னால் சஜதா செய்வதற்கு மொத்தமான ஒப்பமான நீங்கள் ஆயிற்று, நீங்கள் நபி ஆயிற்று, ஆகவே அப்படி செய்யலாமே, தஹியத்தன் வணக்கம், அதாவது சலாம் சொல்லுவதை போன்று இதை நான் செய்வதற்காக வேண்டி எத்தனைத்தேன் சொன்னாங்க. உடனே அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கே ஒரு பாடம் நடத்துகிறார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் லவ் அமர்த்து செய்யன் ஐ எஸ்துதலி செய்யின் ல அமர்த்து மர்அத்த ஐ எஸ்துதலி ஜௌஜிஹா. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, லவ் குன்து ஆமுரு அஹதன் ஐ எஸ்துதலி அஹதின் ல அமர்த்து நிசா ஐ எஸ்துதலி அஸ்வாஜிஹின்ன. இப்படின்னு ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன இதுக்கு விளக்கம் அப்படின்னு சொன்னா, லவ் குன்து ஆமுரு அஹதன் ஐ எஸ்துதலி அஹதின், நான் ஒரு மனிதரை இன்னொரு மனிதருக்கு சஜதா செய்வதற்கு ஏவுவனாக இருந்திருந்தால், லவ் குன்து ஆமுரு, நான் ஒரு மனிதரை ஏவி இருந்தால், லவ் குன்து ஆமுரு அஹதன், யாரையாவது நான் ஏவக்கூடியவனாக இருந்தால், இன்னொரு மனிதருக்கு சஜதா செய்யக்கூடிய விஷயத்திலே அப்படி செய்யுங்கள் என்று நான் ஒரு மனிதரை சொல்லுவதாக இருந்தால், நான் அப்போது பெண்களுக்கு ஏவி இருப்பேன், உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்கள் சஜதா செய்து கொள்ளுங்கள் என்று முதன் முதலிலே நான் சொல்லியிருப்பேன் என்ற ஒரு கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தாருக்கு ஒட்டுமொத்த கடைசி சமுதாயத்திற்கு பாடமாக விட்டுச் சென்றார்கள். அடுத்து இரண்டாவது இந்த ஹதீஸ்ல வரும்போது தொடர்ந்து வருகிறது, ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சஜதா செய்வதை நான் அன்றைய தினத்திலே ஏவிருப்பேன். ஒரு பெண் தன்னுடைய இறைவனுடைய அல்லாஹுவினுடைய அந்த கருமங்களை, அல்லாஹு செய்த அந்த அல்லாஹுக்கு மீது இருக்கக்கூடிய ஹுக்கூக்குகளை நிறைவு செய்தவளாக ஆக மாட்டால், ஹத்தா து அத்தி ஹக்க ஜௌஜிஹா, எதுவரை என்று சொன்னார், தன்னுடைய கணவனுடைய தேவைகளை எதுவரை அவள் நிறைவு செய்யவில்லையோ அதுவரை அல்லாஹுவினுடைய தேவையை நிறைவு செய்தவளாக ஒரு பெண் ஆக மாட்டாள் என்று சொல்லிவிட்டு உடனே சொன்னார்கள், ஹத்தா லௌ ஸஅல நஃப்ஸஹா வஹிய அலா அழகான ஒரு வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே உதித்தார்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு எந்த அளவுக்கு ஹக்குக்கு கட்டுப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பெண்ணை அவன் வரும்படி கேட்கிறான். கணவன் வரும்படி தன்னுடைய ஆசைக்கோ அல்லது எதற்கோ தன்னுடைய தேவைக்காக வேண்டி அழைக்கிறான். லவ் சகலஹா, அவளை அழைத்தான் என்று சொன்னால், அவளை அழைத்து அவனுடைய கணவன் அழைக்கிறான் என்று சொன்னால், அவள் தொட்டியிலே அமர்ந்திருக்கிறார், அவள் தொட்டியிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், லம் தம்னவுஹா, தன்னுடைய கணவனை விட்டு அவள் தன்னுடைய கணவனை தடுத்துக் கொள்ள மாட்டாள், உடனே எழுந்து கணவனுக்கு போயிருவா. இந்த இடத்துல கத்திப் என்பதனுடைய வார்த்தைக்கு விளக்கம் எழுதும் போது, அரேபியர்களிடத்திலே கத்தப் என்று சொல்ல கத்திப் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, பெண்கள் அந்த காலத்திலே விலாதத்தினுடைய குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு தொட்டி மாதிரி போட்டு அதில் உட்கார வச்சிருப்பாங்களாம். இது அரபுகளிடத்திலே உள்ள வழக்கம். அந்த தொட்டிக்கு பெயர் தான் தத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இன்னொரு ஹதீஸிலே வருகிற போது, அடிப்பினுடைய முனையிலே அவள் அமர்ந்திருந்தாலும் கூட கணவனுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு உடனே சென்று விட வேண்டும். இப்ப அடுப்புல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், இரண்டாவது இந்த இடத்திலே
குழந்தையை பெறக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கணவன் அழைத்து விட்டார் என்று சொன்னால் அங்கே சென்றுவிட வேண்டும் என்பதுதான் அந்த பெண்ணுக்கு இடப்பட்டிருக்கிற கடலை. அதுக்கு நாங்க போய் கூப்பிடுவோமா? என்ன இருக்கு, அநியாயமா இருக்கு. இந்த மார்க்கம் என்ன இப்படியா இவ்வளவுதான் குடும்பப்படுத்துறது? அப்படி உட்கார்ந்து பெண்ணை கூப்பிடலாமான்னு அந்த கணவன் அவ்வளவு முட்டாதனமா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த இடத்திலே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு கணவனுக்கு ஹக்கு இருக்கிறது. எப்படி அந்த அளவுக்கு கணவனுக்கு ஹக்கு இருக்கிறது? ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை நான் சொல்லலாம் வலைவு செல்லும் அவர்கள் மஸ்ஜிதில் கடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு சஹாபின் தொழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே நான் சொல்லும் ஆலயத்திலும் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே அவர் பாட்டும் தொழுதுகிட்டேன்னு என்னாரு. ஒரு தடவை பேரை சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் வரவே இல்லை. இவர் ரெண்டரை காலத்தில் பொழுதுகிட்டதெல்லாம் முடிச்சுட்டு ரசூல்லா கூப்பிட்டாங்களேன்னு வேற வேணா பின்னாடி முடியாது. அந்த யாரும் சொல்லாரு, நான் கூப்பிட்டு ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா. உடனே அவர் சொன்னார், யார் சொல்ல தொழுகையில் இருந்தேன், நான் தொழுகையில் இருந்தேன். உடனே நான் சொல்லலாம் வலைவு செல்ல முறை சொன்னார்கள், என்ன இந்த ஆயத்தை நீங்கள் படிக்கவில்லையா? அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் உங்களை அழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் எந்த நிலையில இருந்தாலும் உடனே இப்படி ஆந்திரணும். அடுத்து என்னையாது தொழுவுக்குள்ளது ரசூல்லா கூப்பிட்டா? அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் எந்த நேரத்திலே அழைத்தாலும் கூட அங்கு இத்தாத் இருக்கணும். அதுதான் முக்கியம். இத்தாத்தை தான் அண்ணா பார்க்கிறானே தவிர, இவர் எவ்வளவு குசு குழுவோட தொழுகிட்டு இருக்காரு, எவ்வளவு பயபக்தியோட தொழுகிறாரு முக்கியம் அல்ல. இத்தாத் அல்லாஹுக்கு தேவை வழிபாடு என்பது. இப்ப இந்த ஆயத்தில கூட அந்த வழிபாடு உடைக்கப்பட்டதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தவிர வேற ஒண்ணு அல்ல. அப்ப வழிபாடு என்பது அல்லாஹு சொல்லிவிட்டால், அல்லாஹினுடைய தூதர் அழைத்தால் நீங்கள் உடனே சென்று விடுங்கள். மறுப்பதல்ல, தொழுவையில் என்னாலும் சரி எங்க இருந்தாலும் சரி வரணும். அப்ப ரெண்டாவது அந்த இடத்தில் மட்டும்தான் நான் சொல்லலா வலைவு செல்லும் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டார்கள். இதனால கூப்பிட சொல்லிட்டாங்களே, நான் சொல்லலாம் போற சஹாபியெல்லாம் கூப்பிட்டு தேவை ஏற்பட்டது அழைத்தார்கள் வரவில்லை. அப்ப அந்த இடத்துல பாடம் நடத்தி முடிச்சுட்டாங்க. ரசூல் கூப்பிட்டால் உடனே அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தை அவர்களுக்கு படித்து காண்பித்து அந்த இடத்திலே விளக்கம் சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, ஒரு மனைவி அந்த அளவுக்கு கணவனுக்கு பாத்திரமாக நடக்க வேண்டும். ஒரு மனைவி அந்த அளவுக்கு கணவனுக்கு, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறேன் திரும்ப. அதாவது நான் சொல்லதா வலைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் முத்தாலா தக்குவாவிற்கு பிறகு கொடுக்கக்கூடிய செல்வங்களில் மிகச்சிறந்த செல்வம் மர்அத்து சாலிஹா. நான் சொல்லதா வலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள், பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன். சத்திய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு தக்குவா என்று சொல்லுகிற இறையச்சம் அல்லாஹுக்கு பயப்படுவது என்ற தன்மைக்கு பின்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கிற பெரிய செல்வம், கோடி கணக்கில் காசு இருக்குங்க, பெரிய வீடு பங்களா என்ன இருக்குங்க என்ன இருக்குங்க, ஆனா அவர் கொண்டாட்டி மட்டும் அவருக்கு அடங்கவே அடங்காதுங்கன்னா அல்லாஹ் உனக்கு நசீவு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் உனக்கு நேமத்தை என்ன ரசூ சொன்ன வார்த்தை, இது பொய்யல்ல புரட்டல்ல, ஆனா ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா இப்படி வாழ்ந்த இப்படின்னாக்கா வாழணும். அந்த இது கோழி குஞ்சு மாதிரி அப்படியே அவங்க கணவன மனைவி அவர் 50 ரூபா கொண்டு போனாலும் அதுலயும் குடும்பம் நடக்கிறது. அந்த அம்மா ஒண்ணு இல்லாம போனாலும் அவரை தட்டி கொடுத்து அந்த கஞ்சியை வச்சு இல்லப்பா. இது அல்லாஹ் கொடுத்த பெரிய நேமத்து. கோடான கோடி பொருளுக்கு முன்னால் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான் இந்த மனைவியே, இதற்கு முன்னால் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏ வந்துட்டியா ஊர்ல இருந்து, வந்து 3 மாசமா தின்ன, ஏன் கிளம்பல்ல? வீசிட்டு போய் இருப்பாரு, தோசை விசா, அப்புறம் வந்து என்ன ரொட்டி விசா, குப்பிச்சு விசாலாம் சொல்லிட்டு இருக்காள். இதுல ஏதோ ஒரு விசால போயிட்டாரு அவரு. ஆப்ப விசா இதுக்கு நிறைய அழகாக உலகத்தாருக்கு நாயகம் செல்லும் அலைவு செல்லும் அவர்கள் பாடல் நடத்தினார்கள். அல் மரத்து சாலிஹா, அந்த நல்ல பெண் என்பவள் எப்படி தெரியுமா இருப்பாள்? இதா நவர இலைஹா சர்ரத்துகு, நீ அவளை பார்த்தால் உன்னை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தி விடுவாள். இதா நவர இலைஹா சர்ரத்துகு, நீ உன்னுடைய மனைவியை பார்க்கிற போதெல்லாம் உன்னுடைய இதயத்திலே ஏதோ ஒரு நிறைவை அவள் ஏற்படுத்தி விடுவாள். இதா நவர இலைஹா முழுமையாக வழிபட்டு அப்படியே கணவன் சொல்லிவிட்டான் என்பதற்கு எந்த மாற்றமும் செய்ய மாட்டாள். என் மனைவி இப்படித்தான் இருப்பாள் என்று நீ சத்தியம் செய்து சொன்னால் அந்த சத்தியத்தை அப்படியே பாதுகாக்கிற பெண்ணாக அவள் இருப்பாள். நீ அவளை விட்டு தூரமாகிவிட்டால் அவளுடைய நப்சை, அவளுடைய கற்பை கொண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை எதை அவளுடைய கரத்திலே நீ கொடுத்து வைத்திருக்கிறாயோ அதுல எந்த மோசடியும் செய்து விட மாட்டாளே. இவள் தான் இந்த பெண் தான் தக்குவாவிற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைப்பது மிகப்பெரிய செல்வம். அது கோடான கோடி செல்வங்களை கொடுப்பதை விட இந்த மனைவியை கொடுத்திருப்பது செல்வத்திற்கு உரித்தானது என்று பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளமே சத்திய தூதர் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வச்சிருக்கிறார். இப்ப அன்னைய தினத்திலே சொல்லும் போது சொன்ன புதுசானவர்கள் வந்திருக்கலாம், திரும்பவும் சொல்லிக்கிறேன், யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லையோ அல்லாஹ் இடத்துல அப்ளிகேஷன் போடும்போது இந்த பெண் வேடும் கேளுங்க, எவருக்கெல்லாம் திருமணம் முடிந்து விட்டதோ வந்தம்மா, அதை நான் சொல்றது திரும்பல, அன்னைக்கு இப்படி சொல்லி வந்தது சைத்தானா வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன் ஒரு இடத்துல, சின்ன கட்டிட்டா என்ன அது, எப்படி சைத்தானா வரும் உங்களுக்கு எப்படி தெரியும், சைத்தானா எங்க வீட்டுக்காரம் சைத்தானா அட உண்மையே நீங்களே ஒத்துக்கிறீங்களா வாப்பா இப்ப அப்படின்னு சொன்ன, நீங்களே உண்மையை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதனால யாருக்கெல்லாம் அல்லாஹ் இப்படி கொடுத்துருக்கான அல்லது பொதுப்படையா யாருக்கெல்லாம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அல்லாட்ட கேளுங்க, யாரெல்லாம் அந்த மரத்து சாலியான ஒருத்திய தருவேன்னு சொன்னியே நம்மால் இப்படி இருக்கு, அது இதை மாதிரி ஆக்கிருந்தா அல்ல ஆக்கிருவோம். அல்லாஹ் ஒரு கணத்துல எங்க இருக்கதோ எங்கெங்கோ நடந்துகிட்டு இருக்கு, உன் நபி சொன்னது பொய்யாக முடியாது, ஆகவே தக்குவாவுக்கு அடுத்த அந்த செல்வத்தை தெளிவா எனக்கு குர்ரா ரப்பேன்னு கேட்டா அவன் அல்லாஹ் தந்து விடுவான். அல்லாஹ்வினுடைய கதானாவிலே அல்லாஹ்வினுடைய அந்த மிகப்பெரிய இதுக்கு நாமத்துக்கு முன்னால் இதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஒரு நிமிஷத்துல கல்வி எப்படி திருப்பினானா, அவனுடைய இரண்டு விரல்களுக்கு முன்னேதான் மனிதர்களுடைய கல்விகள் திரும்பிக் கொண்டிருக்கிறது நினைத்து அவர் ஆட்ட ஆட்டிட்டானா எங்கேயோ போயிடும் இதே எங்கள். ஆகவே அல்லாஹ்வினிடத்தில் கேளுங்கள், அவன் சரியான முறையில் திருத்தி தருவான். அப்ப இந்த சஜதாவினுடைய விஷயமாக எழுதும் போது எழுதுகிறார்கள், மலக்குமார்களை அல்லாஹு தாலா சஜதா சொன்ன விஷயத்திலே அவர்கள் சஜதா செய்தார்கள், இது தக்ரீமன் கண்ணியத்தினுடைய அடிப்படையிலே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதும்போம். இன்னும் சில பேர் இதுக்கு கடைசியா இதுல பல விளக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பல மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க சஜதாவினுடைய விஷயத்துல பல, ஆனா எல்லாரும் ஒரு கோட்பாடிலே தெளிவாக இருக்கிறார்கள், சஜதா என்பது அல்லாஹுவுக்கு மட்டுமே சொந்தமானது, அதுல வேறு யாரும் இணைத்து வர மாட்டார்கள். இப்ப இபாதத்து இமாம் ஜஸ்ஸாஸ் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், இமாம் ஜஸ்ஸாஸ் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதும் போது எழுதுகிறார்கள், அதாவது வழிபாடு என்பது நான்கு வகைகளிலே இருக்கிறது, வழிபாடு என்பது நான்கு வகைகளிலே இருக்கிறது, ஒன்றாவது நின்று கொண்டு, இன்னொன்று உட்கார்ந்துகிட்டு, தொழுகையில மனுஷன் எப்படி இருக்கான் நின்னுகிட்டு ஒண்ணு, அடுத்து உட்கார்ந்துகிட்டு ஒண்ணு, அடுத்து இன்னும் ரெண்டு இது இருக்கு, சுஜூதுல ஒண்ணு ருக்குல ஒண்ணு, இந்த நான்கு வகைதான் வழிபாடு, இந்த நான்கும் உள்ளே இருக்கிறது. அப்ப நிற்பது என்பதும் உட்காருவது என்பதும் எல்லார்ட்டையும் சகஜமான உள்ள ஒண்ணு, அது யாரும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தாப்பனார் வர்றாங்க உஸ்தாத் வர்றாங்க டக்குன்னு எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னா இது நிற்கிறது சாதாரணமாக உள்ள ஒரு பண்பாடு, அப்ப உள்ள உட்கார்ந்துட்டு தாப்பனார் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமான உள்ள ஒரு பண்பாடு. ஆனால் சுஜூது ருக்கு என்பது வெறும் தொழுகையிலே மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, வேற எங்கேயும் அதை செய்ய முடியாது. ஐயன்னு கேட்டா அது இபாதத்திற்கென்று அல்லாஹ் நியமித்து மனிதன் இப்படியெல்லாம் என்னை வணங்க வேண்டும், நின்று வணங்க வேண்டும், இருந்து வணங்க வேண்டும், அவன் குனிந்து தன்னுடைய சிரசை கீழே வைத்து வணங்க வேண்டும், அதெல்லாம் கூட அவனுடைய இடை நிலைமையில் இருக்கு, தன்னுடைய தலையை மட்டும் சாய்த்து வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பப்பட்டார் அப்படி செய்ய வைத்தான். அப்ப இந்த நான்கு வழிமுறைகளில் ரெண்டு வழிபாடு இருக்கிறதே உட்கார்ந்துகிட்டு யார்ட்டையாவது நின்றுகிட்டு பேசுறது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த இடத்திலும் கூட ருக்கு செய்து அல்லது சஜதாவினுடைய நீயத்தோடு ஒருத்தர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலே அவர் தலையை தவறிழைத்து விட்டார் அப்படி இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அடுத்து இரண்டாவது ஒரு விஷயம், இந்த இடத்திலே அந்த இமாம்கள் மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம் என்னவென்று கேட்டால் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்குவது என்பதே கிடையாது, இதுதான் மெய் ரொம்ப தெளிவான கொள்கை. இதுல எந்த நபிமார்களுக்கும் இப்படி சொல்லப்படல, முன்னாடி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட சஜதாலாம் பிராதீனம் செஞ்ச சஜதா தான், அதே போன்று மலக்குமார்கள் செஞ்ச சஜதா கண்ணியத்திற்காக வேண்டிய செஞ்ச சஜதானே ஒழிய அல்லாஹுக்கு எப்படி மலக்குமார்கள் சஜதா செய்வார்களோ அப்படி ஒரு காலத்திலும் அந்த ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து செய்யவில்லை, அல்லாஹ் வந்து தக்ரீமன் செய்தார்கள். அப்ப எந்த ரசூலும் அப்படி ஏவவில்லை, எந்த மலக்கும் அப்படி செய்யவில்லை, அல்லாஹுக்கு மட்டுமே மனிதன் எப்படி சஜதா செய்கிறானோ அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது. ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னா சும்மா ஏதோ ஒரு நீயத்தோட தானே நம்ம செய்யலாம் சேர்த்து. இப்ப வந்து கிறித்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த பாதிரி உலகத்தில இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்றைக்கு அவரை நிர்ணயித்து வைத்திருக்கிறதே அந்த பாதிரியிலே உள்ள தலைவராக பிஷப் போப்பாக நியமித்து வைத்திருக்கிறார்களே, நாட்டுக்கு போனா மண் எடுத்து முட்டம் போடுறான், போடானா இல்லையா, இந்திய திருநாட்டுக்கு வந்திருந்தப்ப கீழே குனிஞ்சு உட்கார்ந்து அந்த நாட்டினுடைய மண்ணுக்கு நான் கண்ணியப்படுகிறேன் கிடையவே கிடையாது, நாட்டா குலக்கட்டையா போன மாலு அதெல்லாம் போச்சு, சிறுக்கு குப்புறல எங்கேயும் கொண்டு போய் விட்டுரும் அப்ப கிடையாது, நாடும் சரி மண்ணும் சரி எல்லாம் அழிந்து ஒளிந்து ஒரு காலங்களிலே ஒண்ணும் இல்லாமல் போகக்கூடியவை, ஆனால் அல்லாஹ் மட்டுமே நித்திய ஜீவன், அவன் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடியவன், ஆகவே மனிதர்களுடைய உயர்ந்த அந்த சிரசு இருக்கிறதே அவனுக்கு மட்டுமே சிரம்பணிய வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்திலே பணிவதற்கு அனுமதி கிடையாது, அனுமதி மறுக்கப்பட்ட ஒன்று, அதை எந்த ஒரு இஸ்லாமியனும் செய்ய மாட்டான், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளிலே உள்ள ஒன்றாகும், இது இந்த இடத்துல விளங்கணும். இரண்டாவது தக்ரீமனுடைய சஜதா கண்ணியத்திற்கென்று ஒருவருக்கு குடிக்கிறோம், ஏன்னு கேட்டா இதுல இன்னைக்கு பிரச்சனை வருது, இந்த கராத்தே கிளாஸ் போறாங்கல்ல அதுல தன்னுடைய குருவுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வச்சிருக்கான். குருவுக்கு கராத்தே கிளாஸ் போகும்போது அது எல்லாத்தையும் அந்த இதுக்கு தான் அடிச்சு முடிச்சுட்டு அப்படி தலை இப்படி குனிஞ்சிட்டு நிமிந்து நிற்பாரு. இப்ப இதையும் மார்க்கும் அனுமதிக்கவில்லை. ஏன்னா அவருக்கு நான் ஏதோ தனியத்து, அவருக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். இது வந்து நாங்க என்ன சேர்த்து, நாங்க வந்து அல்லாஹ்னு நினைச்சு அவரை வழிபடுறோம். சில பேர் கேட்பாங்க, அல்லாஹ் நான் நினைச்சு நாங்க அவரை வழிபடுறோம். இல்லவருக்கு ஒரு கண்ணியம் செலுத்தும் முகமாகத்தான் குளிரமே வந்து கண்ணியமாவது இதாவது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சுபுகாத்துகளை கூட, அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமோ என்பதை கூட இஸ்லாம் மறுத்தறிந்து விடுகிறது. அப்படி குனிஞ்சாதான் பாடம் நடத்துவேன்னா அப்படி கராத்தே போய் படிக்கிறனு தேவையில்லை. நம்ம ஆளுகள் அதுக்கு போட்டு நம்ம ஆளுகிட்ட போய் யார்த்தையாவது அந்த அந்த கலையை படித்துக் கொள்ளலாம். ஒழிய இப்படி குனிஞ்சுதான் படிக்கணும் அப்படிங்கிறத மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது, என்ன இதுல கடைசியாக எழுதும் போது எழுதுகிறார்கள், ஹதீஸ்களிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்ரீமன், அதாவது ஒருவருக்கு வணக்கத்திற்காக அல்லது சலாம் சொல்ற முறையிலோ அல்லது வேற எதற்கோ சஜதா செய்வதை தடுத்த ஹதீஸ் கிட்டத்தட்ட 20 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். 20 சஹாபாக்கள் தத்ரீபுர் ராவி என்ற அந்த கிரந்தத்திலே, ஹதீஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தத்ரீபுர் ராவி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்திலே அதனுடைய இமாம் அவர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், 10 பேர் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டாங்க சஹாபாக்கள் இருந்து. சஹாபாக்கள் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவர்களுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து ஒரே கருத்தை 10 பேர் சொல்றாங்க. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு பேரு முத்தவாத்திர் என்று சொல்லப்படும். முத்தவாத்திர் அப்படி ஹதீஸ்னா ஏன் அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா அது குர்ஆனினுடைய சட்டத்தை ஒத்ததாக உள்ள ஒன்று. ஹதீஸ் தான், ஆனா குர்ஆன் அல்ல. ஆனால் அது குர்ஆனுக்கு எந்த அளவு மகத்துவம் கொடுக்கப்படுமோ, எந்த அளவு அதுல இஸ்கால் அப்படி வந்துட்ட பின்னாடி குர்ஆன்ல வந்தது இப்படி மாத்திக்கலாமே யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த ஹதீஸினுடைய விஷயத்திலும் யாரும் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அதற்கு 10 பேர் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஹதீஸை 20 பேர்கள் அறிவித்திருப்பதாக இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்ப இது வந்து ஒரு லேஸ் மாசான சாக்கு போக்கான விஷயம் அல்ல, ஒரு முக்கியமான விஷயம். சஜதா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு தப்சீர்ல எழுதும் போது இன்னொரு விஷயம் எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்யப்பட்ட சஜதா என்ன சஜதா? தக்ரீமன் அப்படின்னு சொன்னாலும் இது எந்த வகையில சாலும் எப்படி செய்தார்கள், அந்த மலக்குமார்களுடைய நிலை அப்ப எப்படி இருந்துச்சு, எல்லா மலக்கும் செஞ்சாங்களா அல்லது சில மலக்கு மட்டும் செஞ்சாங்களா, எப்படி எல்லா மலக்கும் செஞ்சாங்களா அல்லது சில மலக்கு மட்டும். இப்ப சைத்தான் வந்து மலக்கிலே இல்லை, இவனை எப்படி அல்லாஹ் உள்ள சேர்த்துக்கிட்டான், சைத்தானுக்கு மலக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது இஸ்லாமியனுடைய. இப்ப இது இப்படி சொல்லும் போது அப்ப முதல்ல சைத்தானை யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்ப மலக்குன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், இதுதான் பிரச்சனை. இப்ப அடிப்படை அறிவுகள் நம்ம இடத்துல இல்லாத போகிற போது அப்ப மொத்தமா வந்தாதான் எதையும் ஒழுங்கா ஒரு நிலைமையில தெளிவா. இப்ப மனுஷனை பத்தி ஓரளவு தெளிவாக தெரிந்து கொண்டோம், தாய் தந்தையர் நம்மை ஆதம் ஆதி மனிதரை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பது தெளிவா எப்போதும் வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப அப்ப மலக்கினுடைய ஆரம்பம் எங்கே ஆரம்பமானது, அங்க ஒரு இடத்துல ஒரு கேள்வி வருது. அப்ப ஜின்னு அதே போன்ற இந்த சைத்தான் அப்படின்லாம் எங்கே இருந்து வந்தாங்க, இந்த ஜின்னுடைய நிலைப்பாடு என்ன, இன்ஷா அல்லாஹ் அப்புறம் டைம் கிடைச்சா அதை பத்தி சொல்லுவோம். அப்ப இந்த மலக்குமார்கள் என்ற கோட்டைக்குள்ளே எப்போது சைத்தான் வந்தான் அப்படிங்கிற கேள்வி அங்க வரும். எப்படி சஜதா செய்வாங்க செஞ்சாங்கிறது ஒரு இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி அடுத்த வாரம் அங்கே நடந்த அந்த அல்லாஹ்வினுடைய அந்த சன்னிதானத்திலே என்ன நடந்தது என்பதை, எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலர்நேர பணிபோல தெளிவா இருக்கக்கூடிய பகை காட்சியை போல வகுத்து தந்திருக்கிறார்களோ அதை அவர்கள் மட்டும்தான் சொல்லித்தரமே முடியுமே ஒழிய உலகத்திலே இருக்கிற அறிஞர்களாலோ வரலாற்று ஆசிரியர்களாலோ யாராலும் இதை நிரூபிக்க முடியாது. ஆகவே இங்கே வந்தா மட்டும்தான் அது கிடைக்கும் என்பதை சொல்லி அடுத்த வாரம்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.